राधे कृष्ण श्रीमते रामानुजाय नमः। வாழ்க்கையில் இந்த சரீரத்தினால எவ்வளவு பிரயோஜனமான காரியங்கள் பண்ணலாம் தெரியுமா? ஆனால் நாம் பண்ணுறது இல்லை. மிருகங்கள் போலே சாப்பிட்டுண்டு தூங்கிண்டு சாதாரணமான சுகங்கள் அனுபவிச்சுண்டு இப்படி காலத்தை நஷ்டப்படுத்திக்கிறோம். இந்த சரீரத்தை எத்தனை விதமாக உபயோகப்படுத்தலாம் அப்படின்றத தான் பெண் பிள்ளை அழகாக சொல்கிறா. அவள் சொல்கிற ஒவ்வொரு வாக்கியத்திலையும் பாருங்கள், அவ்வளவு அழகாக இந்த சரீரத்தை எப்படி உபயோகப்படுத்தலாம், இந்த வாழ்க்கையை எப்படி உபயோகப்படுத்திக்கணும், நம்முடைய வார்த்தைகளை எப்படி உபயோகப்படுத்திக்கணும், நம்முடைய மனசை எப்படி பக்குவப்படுத்தணும், நம்ம இந்திரியங்களை எப்படி பவ தர்ப்பணம் பண்ணணும், ரொம்ப அழகாக பேசுகிறாள். அதனால தான் பெண் பிள்ளை வாக்கியம் நம்மளை பாதிக்கிறது. ஏன்னா அனாவசியமாக ஒரு வார்த்தை கிடையாது. இன்னும் ஆச்சரியம், ஒரு கிரிட்டிசிசமும் கிடையாது. அப்படி இல்லை, இப்படி இல்லை, அவா சரியில்லை, இவா சரியில்லை, ஃபுல்லாக 81 வாக்கியங்களும் பாசிட்டிவ் எனர்ஜி பேக் பண்ணி, ஃபுல்லி பேக்குடுன்னு வரலையா, அந்த மாதிரி அப்படியே பாசிட்டிவ் எனர்ஜியை ரொப்பி அழகாக சமர்ப்பணம் பண்ணுறா. சரியாக சொன்னால் 81 வாக்கியங்களும் 81 விதமான புஷ்பங்கள், 81 விதமான பழங்கள், 81 விதமான பக்ஷணங்கள், 81 விதமான அதிசயங்கள், 81 விதமான ரத்தினங்கள், 81 விதமான மூலிகைகள், 81 விதமான ஔஷதங்கள், மருந்து, 81 வெரைட்டிஸ் ஆஃப் மருந்து. இந்த ஒவ்வொரு மருந்தும் நம்முடைய ஒவ்வொரு சம்சார வியாதிக்கும் விசேஷமாக வேலை செய்கிறது. அகம்பாவமாக ஒரு மருந்து அகமொழித்து விட்டேனோ வித்துரரை போலே, சரிமே நீங்கள் தான் யோசிக்கணும், நான் சொல்ல மாட்டேன். அப்போ 81 விதமான மருந்து இப்படி இதை சாப்பிட்டுண்டு காலத்தை ஓட்டிட்டு போயிடலாம். 81 வயசு இருந்தாலும் இந்த 81 வாக்கியங்களை வச்சுட்டு வாழ்ந்துட்டு போயிடலாம். அடுத்த வாக்கியம் சொல்றாள் ஆச்சரியமா, வழியடிமை செய்தேனோ லக்ஷ்மணனை போலே. பெண் பிள்ளை பேசினா ஒரேடியா கிருஷ்ண விஷயம் பேசுவா, இல்லாட்டி ஒரேடியா ராம விஷயம் பேசுவா, இல்லாட்டி மாத்தி மாத்தி பேசுவா, இல்லாட்டி ராமாயணமா பேசுவா, இல்லாட்டி மகாபாரதமா பேசுவா. அத்தனை அழகா வழியடிமை செய்தேனோ லக்ஷ்மணனை போலே அப்படின்றா. லக்ஷ்மணன் ஆச்சரியமானவன், லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னஹ. லக்ஷ்மணன் லக்ஷ்மி சம்பன்னன் அப்படின்னு தான் அவனுக்கு பெயர் வைக்கும் பொழுது வசிஷ்ட மகரிஷி, இவனுக்கு லக்ஷ்மியுடைய அனுகிரகம் பூரணமாக இருக்கு, அதனால் இவன் கைங்கரிய ஸ்ரீ உடையவன், அதனாலே இவன் லக்ஷ்மணன், லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னஹ. பகவானோடையே கூட இருக்கான். சின்ன வயசுலேருந்தே ராம கைங்கரியம், அது ஒன்று தான் ருச்சி அவனுக்கு. ராமணன் தான் விஸ்வாமித்திரரோட கிளம்பினா இவனும் கிளம்பிடுவான். சரியா ஒரு 6 மாத வித்தியாசம், குறைஞ்சபட்சம் அண்ணா தம்பிக்குள்ள ஒரு வருஷ வித்தியாசம் இருக்கு இல்லையா, மூத்த பிள்ளை ரெண்டாவது பிள்ளைன்னு. இது ரெண்டுத்துக்கும் ஒரு நட்சத்திர வித்தியாசம், அவ்வளோதான், ஒரு நாள் வித்தியாசம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ராமன் அழகா பூசம், புனர்பூசம் ஆச்சரியமா, அடுத்து பரதன் பூசம், அப்புறம் ஆயுள்யம் லக்ஷ்மணனும் சத்ருகணனும். ஒரு நட்சத்திரம் ஒரு நாள் வித்தியாசம், போனால் போகிறது ஒரு நாள் சொல்லிக்கலாம். ஒரு நட்சத்திர வித்தியாசம், ஒரு முகூர்த்த நேரம் கொஞ்சம் வித்தியாசப்படுறது. ஆனால் அதுக்கே அண்ணா 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 ராமண்ணான்னு அழையிறான். விஸ்வாமித்திரரோடு போகும்பொழுது கூட ஒரு கைங்கரியம், விஸ்வாமித்திரருக்கு சேவை பண்ணிவிட்டு விஸ்வாமித்திரர் சொல்ல, ராமா படுத்துக்கோடா, ராமா படுத்துக்கோடா, ராமா படுத்துக்கோடா. கடைசியில் ராமன் படுத்துட்டுருவான். அதுக்கப்புறம் பார்த்தா லக்ஷ்மணன் அப்படி காலம் தின்றுப்பான் ராமனுக்கு. விஸ்வாமித்திரர், சரி ராமன் தூங்கினா லக்ஷ்மணன் தூங்கிடுவான், ஆனந்தமா ராமன் நித்திரை கொள்ற அழக பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா இவன் உட்காந்துட்டு கால் அமைக்கின்னு இருப்பான். அப்படி சின்ன பயலா இருக்கும் பொழுதுலேருந்தே ராம கைங்கரியம், கல்யாணம் ஆன பிறகு கூட இந்த ராம கைங்கரியம் மாறல. சரி, ராமனு கல்யாணம் ஆகியும் கைங்கரியம் மாறல, இவனுக்கு கல்யாணம் ஆன போதும் கைங்கரியம் மாறல, எப்பொழுதும் ராம கைங்கரியம். எல்லாத்தோட வசதி எதுன்னா பகவான் வனவாசத்துக்கு கிளம்புறான், இவனும் மூட்டை முடிச்சு எடுத்து கிளம்பிட்டானான். எதுக்கடானா, நானும் ராமனோட போறேன். ராமன் இருக்கிற இடம் அயோத்தின்னு சீதை மட்டும் சொல்லல, லக்ஷ்மணனும் சொன்னான். ராமன் எங்க இருக்கானோ அதுதான் எனக்கு பாக்யம்னு கிளம்பிட்டான். அப்பாலாம் வேண்டாம்னுட்டான், சுமத்ரா தேவிய சேவிக்கிறான். அவ சொல்றா, சிருஷ்டத்வம் வனவாசாய, லக்ஷ்மணா உன்னை நான் பெத்ததே வனவாசத்துக்காகத்தாண்டா குழந்தை, நன்னா ராம கைங்கரியம் பண்ணுடான்னுட்டாளாம். இவ சொல்றதுக்கு முன்னாடியே அவன் ரெடி ஆயிட்டான் வச்சுக்கோங்க. பகவான் ராமன் லக்ஷ்மணன் அழிச்சுண்டு போகிறதா இல்லை, ஆனால் லக்ஷ்மணன் அண்ணா நினைச்சுண்டு போ, நீ எத்தனை வருஷம் காட்டில் இருக்கியோ இல்லாட்டி நீ முழுக்கவே காட்டில் இரு, நான் உனக்கு கைங்கரியம் பண்ணின்றிருக்கேன். அந்த வனவாசத்தில் நீயும் சீதா மாதாவும் சௌக்கியமாக இருங்கோ, நீங்கள் முழிச்சுட்டு இருக்கும் பொழுதும் கைங்கரியம் பண்ணுவேன், நீங்கள் தூங்கும் பொழுதும் கைங்கரியம் பண்ணுவேன், சகல விதமான கைங்கரியங்கள் பண்ணுவேன்னா அப்படின்னு சீதா மாதாவை முன்ன வச்சுண்டு சரணாகதி பண்ணான். ராமனால் அவனை தட்ட முடியலை. அழகா லக்ஷ்மணன் கிளம்பினானா, பகவான் வாடானுட்டானா. உடனேயே அழகா கடப்பாறை மண் வெட்டி கூட எதுக்கடானா, ராமனுக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்காக இதெல்லாம் எடுத்துன்னு போன, காட்டில் வசிக்கணும், ஏதான திடீர்னு பர்ணசாலை கட்ட வேண்டியிருக்கும், ஏதான காயெல்லாம் பிரிக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு, அந்த மாதிரி காட்டுக்கு போகிறதுக்கான ஆயுதங்கள் கத்தி இதெல்லாம் எடுத்துண்டு அண்ணனோட கிளம்பிட்டானா. லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னஹ, அந்த கைங்கரியஸ்ரீன்னு சொல்லுவா. வாழ்க்கையில் யாரா பெரிய லக்ஷ்மி சம்பன்னன், மகாலட்சுமி தாயாருடைய அனுகிரகத்துக்கு யாரா பூரணமாக பாத்திரமானவன்னா, பகவானுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய பாக்யம் படைச்சவன் தான் பரமபாக்யவான். எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாவனா இருக்கலாம், கோவிலில் போய் உள்ளே போய் சுவாமியை தொட்டு பூஜை பண்ணிட முடியுமா, சுவாமிக்கு ஒரு அலங்காரம் பண்ணிட முடியுமா, சுவாமியே கிருபை பண்ணாலொழியே நடக்காது இல்லையா. அந்த பகவத் கைங்கரியம் லக்ஷ்மணனுக்கு அழகாக கிளம்பியாச்சு. குஹனுடைய இடத்துல தங்கரா, சிங்கிபேரபுரத்தில் ராமசுவாமி. ராத்திரி அழகாக பகவானுக்கு இளம் தளிர் தழை புஷ்பங்கள்லாம் போட்டு ஜோரா படுக்க ரெடி பண்ணிட்டா. ராமனும் தாயாரும் படுத்துட்டா, லக்ஷ்மணன் கையில் வில்லும் அம்புமா நிற்கிறான். குஹன் சொல்கிறான், லக்ஷ்மணா நீயும் ரெஸ்ட் எடுத்துக்கோப்பா, கவலைப்படாதே, நானும் என்னுடைய ஆட்காரர்கள்லாம் முழிச்சுன்னு தான் இருப்போம், ராமனுக்கும் தாயாருக்கும் ஒரு கெடுதல் வராமல் நாங்கள் பார்த்துக்கிறோம், நீயும் பாவம் களைச்சி போய் தானே வந்திருக்கா, குடும்பத்தில் எவ்வளோ பெரிய சண்டை நடந்திருக்கு, பிரச்சனை நடந்திருக்கு, நீயும் கொஞ்சம் சமபரிகாரம் பண்ணிக்கோனுட்டானாம். லக்ஷ்மணன் சொன்னான், நான் எப்படி சமபரிகாரம் பண்ணுவேன், எனக்கு எப்படி தூக்கம் வரும், பார் சீதா மாதா எப்படி படுத்துக்கணும்னு கூட தெரியல, அவளுக்கு இந்த படுக்கையில் ஹம்சதூளிகா மஞ்சத்தில் தூங்கினவள், ஜனக மகாராஜா ராஜாத்தியா வளர்த்தவள் சுகுமாரி, திரும்பி என்னைக்கும் என் ராமனும் தாயாரும் அயோத்தியாவில் அம்சதூளிகா மஞ்சத்தில் தூங்குறாளோ அது வரைக்கும் எனக்கு தூக்கமில்லைன்னு சொன்னவன். அதுபோல 14 வருஷம் தூங்கவே இல்லை. நமக்கெல்லாம் அவ்வளோ கஷ்டம், நினச்சி பாருங்கோ, 14 வருஷ கால பரியந்தம் அப்படி ஒரு பகவத் கைங்கரியம், ஆசை ஆசையா பார்த்து பார்த்து பண்ணுறான். பகலெல்லாம் லக்ஷ்மணனா கைங்கரியம், ராத்திரி தாயாரும் பெருமாளும் படுத்துருவா. அவன் என்ன பண்ணுவான்னா, ராத்திரி ஆதிசேஷ ரூபமாக எடுத்துருவார், எடுத்துட்டு தாயாரும் பெருமாள் எங்கே படுத்துட்டுருக்காளோ, அவள் சுற்றின்னு இருக்க இடத்த, அவள் படுத்துட்டுருக்க இடத்த சுற்றி அப்படியே உடம்பு அப்படி சுற்றி சுற்றி, பாம்பு சுற்றும் இல்லையா, அப்படி வளைச்சு ஒரு மதில் சுவர் மாதிரி பண்ணிண்டு ஐநூறு தலைய உள்பக்கம் பார்த்துண்டு ஐநூறு தலைய வெளிப்பக்கம் பார்த்துண்டு அப்படியே தாயாரும் பெருமாளையும் ரட்சிச்ச ஒரு லக்ஷ்மணன். அப்படி ஒரு கைங்கரியம் தாயார் அந்த பூ அழகா இருக்கே அப்படின்னு கை காட்டுறதுக்குள்ள கடகடான மரத்து மேல ஏறி அந்த பூவை பிரிச்சு கொடுத்த லக்ஷ்மணன். ராமன் அது என்னடா பழம் அப்படின்னு கேட்கறதுக்குள்ள பிரிச்சு கொண்டு வந்து கொடுத்த லக்ஷ்மணன். அழகா சித்திரக்கூடத்துல இருக்கலாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணி பர்ணசாலையெல்லாம் கட்ட சொல்றார் பகவான். ஆச்சரியமா பர்ணசாலையெல்லாம் கட்டார். திரும்பியும் பஞ்சவட்டியில் இருக்கார் ஒன்று, அங்கேயும் பர்ணசாலையெல்லாம் கட்டார். ராமச்சந்திரமூர்த்தி ஒரு தடவை பர்ணசாலை கட்ட சொல்றார். அவ தங்கிறதுக்கான ஒரு குடிசை தனி ஒருத்தனா கட்டுறார். அண்ணா ஹெல்ப் கூப்பிடல, சீதா மாதா அந்த கயிறு எடுத்து கொடுங்கோ, சில பேர்கிட்ட வேலை சொன்னோம்னா நம்ம பாதி ஹெல்ப் பண்ணணும், அதுக்கு நம்மளே பண்ணிட்டு போயிடலாம். எத்தனையோ பேர் சிஷா கிட்ட குரு மாட்டின்னு முடிக்கிறாள் ஒன்று, அவா கிட்ட ஒரு வேலையை சொல்லிட்டு பாதி அவா பண்ணி மீதி இவா பண்ணி, என்ன ஒரு சுய அனுபவம் தான் வச்சுக்கோங்கோ. பெரியவாள்லாம் சொல்லுவா, உதடு தேயறத விட உள்ளங்கால் தேஞ்சுடலாம் அப்படின்வா. அவா கிட்ட சொல்லி 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 பண்ணு 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 பண்ணுன்னு சொல்றத விட நம்மளே அந்த காரியத்தை பண்றது ரொம்ப சுலபம் அப்படின்வா பெரியவா. ஆனா லக்ஷ்மணன் கிட்ட சொன்னா போதும், சொல்லக்கூட வேண்டாம், அந்த முகபாவனையில பகவானுடைய கண் அசைவில் என்ன வேணும்னு தெரிஞ்சு பண்ணுவானோ. அழகா பர்ணசாலை கட்ட சொல்றார் பெருமாள். கட்டி முடிச்சுட்டார், கிரகப்பிரவேசம் பண்ணலான்னு கூப்பிடுறார். ராமன் வந்து பார்த்து அசந்து போறார். அழகா அந்த மூங்கிலெல்லாம் வெட்டி கயிறெல்லாம் கட்டி அழகா ஓலையெல்லாம் வேஞ்சு ஃபஸ்ட் கிளாஸ் ஒரு பர்ணசாலை, அதில் உள்ள வந்தா ரிஷிகள் ராமன்லாம் உட்காந்து பேசுறதுக்கு ஒரு லிவிங் ரூம் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி லிவிங் ரூம். அதில் மயில்பீரியெல்லாம் அப்படி சொருகி டிசைன் வால்மீகி வர்ணிக்கிறார் எப்படி பர்ணசாலை கட்டினார்னு. இப்போ உட்காரத்துக்கு ஒரு தின்ன, ராமன் உட்காரத்துக்கு அந்த மண்ணினாலேயே ஒரு சேர், ரிஷிகள் உட்காரத்துக்கு ஒரு மேடை, அப்புறம் அழகாக ஒரு தலிகை ரூம் கிச்சன் எல்லாம் பண்ணி அழகாக ஒரு ஹால் லிவிங் ரூம். இவெல்லாம் வந்தால் பகவான் ரிஷிகளோட சம்பாஷணம் பண்ணுறதுக்காக ஒரு ரூம், இவ்வளோதான் சுவாமி சொன்னார். எக்ஸ்ட்ராவாக ஒரு பெட்ரூமையும் கட்டிட்டாராம். ராமன் பார்த்து அசந்து போயிட்டார். லக்ஷ்மணா உனக்குத்தாண்டா அப்பா இல்லை, எனக்கு அப்பா இருக்கார். ஏண்டான்னா நீதாண்டா தசரதனை இழந்துட்டா, தசரதன் அப்பா எனக்கு உன்னை வச்சுட்டு போயிருக்கா. அதாவது கோடைக்காலத்தில் தாகம் எடுத்தவாளுக்கு தண்ணீர் பந்தல்ல ஜலம் வைக்கிறா போல, தான் போன பிறகு கோடையில் வாடுற மாதிரி இருக்கக்கூடிய எனக்காகவே தசரத பிதா உன்னை விட்டுட்டு போயிருக்கார், அதனால் எனக்கு நீதான் அப்பா அப்படின்றான் ராமச்சந்திரமூர்த்தி. சொல்கிறான் எதுக்குடானா ஒரு பெட்ரூம் கட்டிட்டான, தாயாரும் பெருமாளும் ஏகாந்தமாக இருக்கிறதுக்காக ஒரு சயன கிரகம். இவனும் அதே வயசு தானே, இவனும் அவனையே விட்டுட்டு வந்தவன் தானே. ஆனால் அவ்வளவு தூரம் தாயார் பெருமாள் அந்த சேர்த்தியில் சுகப்பட்ட ஒரு லக்ஷ்மணன். பார்த்து பார்த்து கைங்கரியம் ஒன்று கூட மிஸ் பண்ணதே இல்லை. அவ்வளவழகான ஒரு கைங்கரியம், என்ன சமயத்தில் என்ன வேணுமோ, தாயாருக்கு இது வேணுமா காதால், தாயாரும் பெருமாளும் அழகா குளிக்கெல்லாம் போயிடுவா, கோதாவரி நதி தீரத்துலெல்லாம் நன்னா ஜலக்கிரீடையெல்லாம் பண்ணிட்டு வருவா. தாயார் சமையல்லாம் பண்ணவே இல்லை தெரியுமா, 14 வருஷம் எல்லாம் பண்ணதெல்லாம் லக்ஷ்மணன் தான். கிழங்கு எடுத்து வேக வைக்கிறது, பழத்தை எடுத்து கட் பண்ணி வைக்கிறது, ஃப்ரெஷ்ஷாக இலையை கொண்டு வர்றது, அவள் குடிக்கிறதுக்கு மண்பானையில் ஜலம் கொண்டு வைக்கிறது. ஒரு வேலைக்காரன் இத்தனைக்கும் யுவராஜ குமாரன் லக்ஷ்மணன், சாதாரணப்பட்டவன் ஒன்றும் கிடையாது. ஆனால் ஒரு நாள் கூட முணுமுணுக்கலை. இவா ரெண்டு பேரும் ஜாலியாக விளையாடின்னு இருக்கா, எல்லாத்தையும் நானே இழுத்து போட்டு பண்ண வேண்டியிருக்கு. எத்தனை ஸ்திரீகள் புலம்புறா, இந்த வீட்டில் வேலை பண்ணியே நான் ஓடா தேஞ்சு போனேன். இவாளுக்கு எத்தனை பண்ணாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை. எப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா, இந்த கோவில்லையே நிறைய பேர் கைங்கரியம் எல்லாம் பண்ணுவாள், இழுத்து போட்டு எல்லாம் பண்ணுவாள், ஆனால் அதுக்கு ஒரு ரெகக்னேஷன் இல்லை அப்படின்னா இனிமேல் நான் கோவிலுக்கு வரமாட்டேன், யாருக்கும் என் மேலே மரியாதை இல்லை, அக்கறை இல்லை, என்னமோலாம் சொல்லுவேன். ஆனால் ஒரு நாள் கூட ஒரு புலம்பல் இல்லாமல் 14 வருஷமும் பிரசன்னவதனமான திருமுக மண்டலத்தோட ஒரு கைங்கரியம் லக்ஷ்மணன். வழி அடிமை, போகிற வழியெல்லாம் கைங்கரியமா, லக்ஷ்மணா இதை பண்ணுடா சரியண்ணா, லக்ஷ்மணா அதை பண்ணுடா சரியண்ணா. தாயார் கோச்சுப்பா அப்பையும் முகம் மாறல, அண்ணா கோச்சுப்பார் அப்பையும் முகம் மாறல. எதுக்கும் அசராத ஒரு கைங்கரியம், அவ்வளவு கைங்கரியம் மாத்தி மாத்தி மாத்தி, ராப்பொழுது பகல் பொழுது விடியற் காலம்புற பொழுதுன்னு எதுவுமே பார்க்கல. 14 வருஷத்துல அத்தனை காலங்கள் வரும் இல்லையா, சரத்காலம், கிரீஷ்மகாலம், வருஷகாலம், வசந்த காலம், எல்லாம் வரும் இல்லையா, குளிர்காலம், மழைக்காலம், பனிக்காலம், வெயில் காலம், இலையுதிர் காலம், எல்லாம் வருமே. எல்லா காலத்திலையும் அந்தந்த காலத்துக்கு என்னென்ன பழங்கள் நல்லா கிடைக்குமோ தேடி தேடி கொண்டு வரானா, நல்ல புஷ்பங்கள்லாம் கிடைச்சா கொண்டு வந்து ராமன் கிட்ட கொடுக்கானா, சீதா மாதா கிட்ட கொடுன்னு இவர் ஜாலியாக கொடுப்பார், தானே பிரிச்சுட்டு வந்தா போல. அப்படி தாயாரும் பெருமாளுக்கும் இதம் உண்டாகும்படியான ஒரு கைங்கரியம், 14 வருஷ கைங்கரியம். பார்த்து பார்த்து ஒரு கை குழந்தைக்கு அம்மா எப்படி பண்ணுவாளோ அதுபோல புதுசா கல்யாணமான சமயத்துல பர்த்தாவுக்கு, புதுசா கல்யாணமான சமயத்துல அண்டர்லைன் பண்ணி சொல்றேன், பர்த்தாவுக்கு ஒரு பாரியை பண்ணுவாளே அது போல புகுந்தாத்துல புதுசா வந்த மாட்டு பொண்ணு பாது பார்த்து ஜாகிரதையா பண்ணுவாளே அது போல. ஆனா இவர் 14 வருஷம் அதே மாதிரிதான் இருந்தார். சரியா, புது மாட்டு பொண்ணு மாதிரியே, புது பாரியை மாதிரியே, முதல் முதல்ல வேலைக்கு போனா ஒரு சதையோட ஆசை ஆசையா ஜாகிரதையா பார்த்து பண்ணுவாள் அது போல. 14 வருஷம் உத்தமமான கைங்கரியம், தேவர்கள் எல்லாமே மலச்சு போறா, எப்படி இப்படி ஒரு கைங்கரியம் இவனாலே பண்ண முடிஞ்சது அப்படின்னு. அத்தனை விசேஷமான ஒரு கைங்கரியம் பெண் பிள்ளை சொல்றா, அந்த மாதிரி அடியாள் ஒன்னும் கைங்கரியம் பண்ணலையே. வழியடிமை செய்தேனோ லக்ஷ்மணனை போலே, ஆச்சரியமா இவ்வளவு ஜோரா ஒரு கைங்கரியம் நான் பண்ணலையே சுவாமி, நான் பல வருஷங்கள் இந்த திருக்கோளூர்ல இருந்திருக்கேன், இங்கேதான் வைத்தமாநிதி சுவாமி இருக்கார், ஆனா இப்படி கைங்கரியம் பண்ணணும்னு எனக்கு தோணலையே, அந்த கைங்கரிய ருச்சியே எனக்கு இல்லையே சுவாமி, நீங்க என்னடானா என்ன போய் இதை ஊரை விட்டு போகாதடி அப்படின்ற. ஒருவேளை அயோத்தியாவை விட்டு பரதன் போனா மாதிரி லக்ஷ்மணன் போயிருந்தா வச்சுக்கோங்களேன், ராமன் தணறி போயிருப்பான், ராமனும் சீதையும் ஆனந்தமா இருந்திருக்க முடியாது வனவாசத்துல. அந்த மாதிரி நான் போனா ஒன்னும் திருக்கோளூர் வைத்தமாநிதிக்கோ திருக்கோளுக்கோ நஷ்டம் இல்லை. லக்ஷ்மணன் 14 வருஷம் கைங்கரியம் முடிச்சுட்டு வந்த உடனே ஒவ்வொருத்தரா கதை கதையா கேட்கிறாளாம், 14 வருஷ கதைய உபன்யாசம் பண்ணிட்டே இருந்தாராம் லக்ஷ்மணன். யாராவது சாயங்காலம் ஆயிடுத்துனா, சாயங்காலம் ஆயிடுத்து இல்லையா, 5:30 குடுகுடுன்னு ஓடுறாராம். ராமன் கேட்கிறா, என்னடா ஓடி வராங்க, இல்லைனா சந்தியாவந்தனம் பண்ணமே ஜலபாத்திரமெல்லாம் எடுத்து வைக்கலான்னு. அரே பயலே, அதான் அரண்மனையில் இருக்கோமேடா, வேலைக்காரா இருக்காடா சீதா, அதெல்லாம் பண்ணி 9 வருஷம் ஆயிடுத்துறா, அதை பண்ணுறோம்டா, இல்லைனா அதே பண்ணி பழகி போயிடுத்துனா அப்படின்னு. காத்தால் எழுந்துக்கிறதுலேருந்து திடீர்னு பார்த்தா சமையல் ரூம் பக்கம் நிற்கிறான் லக்ஷ்மணன். சமையல்காரெல்லாம் பயந்து போயிட்டா, பிரபோ எதுக்கு இங்கே வந்தேன்னா, இல்லை அண்ணா அவருக்கு சமையல் பண்ணணும், அதெல்லாம் காட்டோடு முடிஞ்சு போயிடுது, இப்போ நாட்டுக்கு வந்தாச்சு, எங்களோட வேலை நீங்கள் சும்மா இருங்கோன்றாராம். ஏதான பகவானுடைய ரூமில் ஏதான ரெனவேஷனாக ஓடி போய் நான் அலங்காரம் பண்ணுறேன், ஒட்டடி தெளிக்கணும்னு கிளம்புறாரு. அவள்லாம் சொல்கிறா, யுவராஜகுமாரா லக்ஷ்மணா, இது காடு இல்லை அயோத்தியா, அதெல்லாம் நாங்கள் பண்ண பெட்டு சரி பண்ணுறாராம். சீதா மாதா சிரிக்கிறா, ஏ லக்ஷ்மணா என்னாச்சு உனக்கு, அவர் சொல்கிறார், இல்லைம்மா இதை பண்ணி பண்ணி பழகி போயிடுது, இதுதான் சுகமாக இருக்குதுன்னுட்டாராம். அப்படிப்பட்ட லக்ஷ்மணன் பெருமாள் தாயாரை பிரிஞ்சிருந்த சமயத்தில் கூட பார்த்து பார்த்து கைங்கரியம் பண்ண ஒரு லக்ஷ்மணன். ஏ லக்ஷ்மணா பல்ல குழியை விட்டு கவந்தனை போட்டு புதைக்கலாம், ரைட்டு குழியை விட்டு. ஏ லக்ஷ்மணா விறக கொண்டா ஜடா அந்திம சம்ஸ்காரம், சரி விறக வெட்டு எல்லாம். இதுதான் பாக்கி இல்லை, குற்றே வல்யங்களை கொள்ளாமற் போகாது கொத்தடிமைய. இந்த வேலை தான் வாங்கணும்னு நியமங்கள் கிடையாது, எந்த வேலை வேணாலும் வாங்கலாம். அந்த மாதிரி அத்தனை வேலைகளையும் பண்ண லக்ஷ்மணன். 14 வருஷம் ஆயாச்சு, பகவான் ஜோரா பட்டாபிஷேக சமயத்தில் அப்படி உட்காந்துருக்கான்னு சிரிக்கிறான் லக்ஷ்மணன். ராமர் கேட்டார், என்னாச்சுடா லக்ஷ்மணா சிரிக்கிறாய், ஒன்றும் இல்லைண்ணா பரவாயில்ல சொல்லுடா. இல்லை 14 வருஷம் ஓடி ஓடி எல்லாம் உழைச்சேன், உங்கள் துக்கத்தெல்லாம் பார்த்துட்டேன், இப்போ நீங்கள் சந்தோஷமாக பட்டாபிஷேகம் பண்ணிட்டு இருக்க சமயத்தில் கண்ணு சொருகிறதுண்ணா அப்படின்னு விட்டான். அவன் மாதிரி 14 வருஷம் சரீர பிரஜை இல்லாமல் கைங்கரியம் பண்ண லக்ஷ்மணன், அதைத்தான் பெண்பிள்ளை சொல்கிறா, வழி அடிமை செய்தேனோ லக்ஷ்மணனை போலே. அதை ராமானுஜரிடத்தில் சொல்கிறா, அனந்த பிரதமம் ரூபம் லக்ஷ்மணஸ்து ததப்பர பலபத்ரஸ்திருதீயஸ்து கலௌ கச்சித் பவிஷ்யதி. அந்த லக்ஷ்மணன் தான் இந்த ராமானுஜன். தூங்காம கொல்லாம 14 வருஷம் கைங்கரியம் பண்ண லக்ஷ்மணன் இன்னைக்கும் ஆழ்வார் திருநகரியில திருப்புலி ஆழ்வாரா நிக்கிற லக்ஷ்மணன். அந்த லக்ஷ்மண விஷயத்தை சொன்னவன்னே ராமானுஜர் அப்படி பழைய நினைவுக்கு போயிட்டா, 14 வருஷம் நன்னாத்தான் இருந்தது, பகவத் கைங்கரிய தவிர வேற சிந்தனையே இல்லை. அப்பா எப்பேற்பட்ட ஆனந்தம், ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் லக்ஷ்மண கைங்கரியம் இல்லை, எல்லாம் பண்ணார். என்ன தெரியுமா, கரதூஷணாதிகளோட சண்டை போடுற கைங்கரியத்தை மட்டும் ராமன் எடுத்துட்டார். லக்ஷ்மணன் தான் தயாரானார் சண்டை போடுறேன்னு. ராமன் சொன்னார், குழந்த இந்த வேலை உனக்கு கிடையாது, இது ஏன் வேலை? ஏன்னா இது எனக்கும் சீதைக்கும் ஒரு பழைய கணக்கு பாக்கி இருக்கடா, 14 வருஷ கணக்கு. தாயார் பார்த்தா என்னடா கணக்கு, யோசிச்சு யோசிச்சு பார்க்குற, அப்பா தானே மோதனம் போடுறேன்னு சொல்லிட்டு விடாம விட்டுட்டாரா, இல்லாட்டி நம்ம தானே விட கேட்காம நகையை வாங்கிட்டோமா, என்னடான்னு யோசிச்சு யோசிச்சு பார்க்குறா. புரியலை லக்ஷ்மணன் ஆச்சரியமாக பார்க்குறான். அப்போ பகவான் சொல்கிறான், நாட்டை விட்டு காட்டுக்கு கிளம்பும் பொழுது அவள் ஐஷிண்டு போகணும்னு பிடிவாதம் பிடிச்ச சீதை என்னை பார்த்து ஸ்திரீயம் புருஷ விக்கிரகம்னு சொல்லிட்டான், என்னை பார்த்து ஆம்பளை வேஷம் போட்ட பொம்பளைன்னுட்டா, இன்னைக்கு காட்டுறேன் அவளுக்கு நான் ஆம்பளையா இல்லையான்னு சொல்லி தனி ஒருவனா நின்று கரதூஷணாதிகளோட சுவாமி சண்டை போட்டா. அந்த ஒன்று மட்டும்தான் லக்ஷ்மணன் பண்ணலையே ஒழிய, அது எல்லா கைங்கரியமும் ராமனுக்கு கூட இருந்து பண்ணவன் லக்ஷ்மணன். அந்த லக்ஷ்மணன் தான் இந்த ராமானுஜர். அப்படியே ராமானுஜர் நிஜமாவே அதுபோல ஒரு பாக்கியம் இருந்தேன், லோகத்திலேன் தியானம் பண்ண பெண்பிள்ளையா சொல்லிட்டு அப்படியே ராமானுஜரை பார்க்க சிஷ்யாள்லாம் தன்னை மறந்து கேட்டு இருந்தா, அழைத்து வருகிறேன் என்றேனோ அக்ரூரரை போலே, அகமொழித்து விட்டேனோ வித்துரரை போலே, தேகத்தை விட்டேனோ ரிஷி பத்னியை போலே, தசமுகனை செற்றேனோ பிராட்டியைப் போலே, பிணமிழுப்பி விட்டேனோ தொண்டைமானைப் போலே, பிணவிருந்திட்டேனோ கண்டா கர்ணனைப் போலே, தாய்க்கோலம் செய்தேனோ அனசூயையைப் போலே, தந்தை எங்கே என்றேனோ துருவனைப் போலே, மூன்றெழுத்து சொன்னேனோ க்ஷத்ரபந்துவைப் போலே, முதலடியை பெற்றேனோ அகலிகையைப் போலே, பிஞ்சாய் பழுத்தேனோ ஆண்டாளைப் போலே, எம்பெருமான் என்றேனோ பக்தர் பிரானைப் போலே, ஆராய்ந்து விட்டேனோ திருமழிசையாரைப் போலே, அவன் சிறியனென்றேனோ ஆழ்வாரைப் போலே, ஏதேனும் என்றேனோ குலசேகரரைப் போலே, யான் சத்தியம் என்றேனோ கிருஷ்ணனைப் போலே, அடையாளம் சொன்னேனோ கபந்தனைப் போலே, அந்தரங்கம் சொன்னேனோ திரிஜடையைப் போலே, அவன் தெய்வம் என்றேனோ மண்டோதரியைப் போலே, அகம் வேத்மி என்றேனோ விஸ்வாமித்திரரைப் போலே, தேவ மற்றறியேனோ மதுரகவியாரைப் போலே, தெய்வத்தை பெற்றேனோ தேவக்கியைப் போலே, ஆழிமறை என்றேனோ வசுதேவரைப் போலே, ஆயனாய் வளர்த்தேனோ யசோதையைப் போலே, அணுயாத்திரை செய்தேனோ அணிலங்களைப் போலே, அவல் பொறியை ஈந்தேனோ குச்சேலரைப் போலே, ஆயுதங்கள் ஈந்தேனோ அகஸ்தியரைப் போலே, அந்தரங்கம் புக்கேனோ சஞ்சயனைப் போலே, கர்மத்தால் பெற்றேனோ ஜனகரைப் போலே, கடித்தவனை கண்டேனோ திருமங்கையாரைப் போலே, குடை முதலானது ஆனேனோ அனந்தாழ்வான் போலே, கொண்டு திரிந்தேனோ திருவடியைப் போலே, இழைப்பு விடாய் தீர்த்தேனோ நம்பாடுவான் போலே, இடைக்கழியில் கண்டேனோ முதலாழ்வார்களைப் போலே, இருமன்னரை பெற்றேனோ வால்மீகியைப் போலே, இருமாலை ஈந்தேனோ தொண்டரடி பொடியார் போலே, அவனுரைக்கப் பெற்றேனோ திருக்கச்சியாரைப் போலே, அவன்மேனி ஆனேனோ திருப்பாணரைப் போலே, அனுப்பி வையுமென்றேனோ வசிஷ்டரைப் போலே, அடிவாங்கினேனோ கொங்கில் பிராட்டியைப் போலே, மண்பூவை இட்டேனோ குறவநம்பியைப் போலே, மூலமென்றழைத்தேனோ கஜராஜனைப் போலே, பூசக் கொடுத்தேனோ கூணியைப் போலே, பூவை கொடுத்தேனோ மாலாகாரரைப் போலே, வழியடிமை செய்தேனோ லக்ஷ்மணனைப் போலே. 45 வாக்கியம். எவ்வளவு அழகா பேசுறா பாருங்கோ. இனிமேல் எங்கேயாவதெல்லாம் போகும்பொழுதெல்லாம் பகவத் கைங்கரியம் நினைச்சுண்டே போயிட்டு வாங்கோ. ஆச்சாரிய புருஷா சத்குருமார்களோட யாத்திரை பண்ணும் பொழுது, அவளுக்கு கைங்கரியம் பண்ணும் பொழுது தான் அந்த வழியடிமை செய்தேனும் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் புரியும். அந்த பாக்கியத்தை லக்ஷ்மணன் நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணட்டும். ஜெய் போலோ திருக்கோளூர் பெண் பிள்ளைக்கு, ஜெய் போலோ திருக்கோளூர் வைத்தமாநிதி சுவாமிக்கு, ஜெய் போலோ திருக்கோளூர் மதுர கவியாழ்வாருக்கு, ஜெய் போலோ தாமிரபரணி மாதாக்கு, ஜெய் போலோ லக்ஷ்மணமூர்த்திக்கு, ஜெய் போலோ இளையாழ்வார் சுவாமி ராமானுஜமூர்த்திக்கு, சர்வத்ர ராமானுஜ நாம சங்கீர்த்தனம். லக்ஷ்மணனுக்கு இளையாழ்வார் அப்படின்னு ஒரு பெயர் உண்டு. ராமனுடைய இளையவன், அதனால இளையாழ்வார். பரதனுக்கு பரதாழ்வார், சத்ருகுணனுக்கு சத்ருக்னாழ்வார்னு பெயர். ராமானுஜர் பேரு இளையாழ்வார் அப்படின்னு தான் வச்சா. ராமானுஜன்னாலே ராமனுக்கு தம்பி, லக்ஷ்மணன் அர்த்தம். அந்த ராமானுஜர் நமக்கு கைங்கரிய பிராப்தியை கொடுக்கட்டும். ராதே கிருஷ்ணா ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.